கம்ப்யூட்டரில் நாங்கள் பல பதிவுகளை செய்கிறோம். தரவுகள் எல்லாம், டேட்டா எல்லாம் பதியப்படுகின்றன. அப்போ அந்த பதிவுகள் செய்கின்ற அந்த ஒரு முறைக்கு அந்த கிலோ பைட்ஸ் என்ற மாதிரி அந்த மெகா பைட்ஸ், கிகா பைட்ஸ் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதை பற்றிய விவரங்களை தான் நான் கூறலாம் என்று சொல்லி ஆரம்பித்து கொண்டிருந்தேன். இப்போ அண்மையிலே நான் ஒரு தகவல் கிடைத்தது என்ன மாதிரி என்றால், இந்த டிஎன்ஏ, அதாவது எங்களுடைய இந்த பரம்பரை அலகு, அதிலே அந்த மாதிரியான ஒரு தரவுகளை சேமகரிக்கின்ற ஒரு இறைவனுடைய சிருஷ்டியிலேயோ அல்லது அந்த எங்களுடைய இதிலே இருக்கின்ற இந்த டிஎன்ஏக்களில் சேகரிக்கப்படுகின்ற தகவல் கிட்டத்தட்ட ஆகக்கூடிய இது வந்து 419 மில்லியன் ஆண்டுகளாக பாக்டீரியாக்களில் சேமிக்கப்பட்டிருந்ததை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். 419 மில்லியன் ஆண்டுகளுக்கு. இப்போ இந்த தரவுகளை சேகரிக்கக்கூடிய சிறந்த கருவியாக டிஎன்ஏயை இப்பொழுது கருதுகிறார்கள் விஞ்ஞானிகள். அப்போ அதனால் இந்த டிஎன்ஏயினுடைய பல்வேறு அம்சங்களை அக்குவர் ஆணிவராக பிரித்து ஏன் நாங்களும் இந்த தரவுகளை டிஎன்ஏ மாதிரியான ஒரு இதில் சேகரிக்க முடியாதா என்று சுவிஸ் நாட்டிலே இருக்கிற விஞ்ஞானிகள் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அண்மையில் கேள்விப்பட்டேன். இப்போ அதில் என்னென்றால், அந்த இறைவனுடைய படைப்பிலே செய்யப்பட்ட சில விஷயங்களை விஞ்ஞானபூர்வமாக அணுகி கொண்டிருக்கிறோம். அதுதான் அங்கே முக்கியம்.
இந்த பதிவுகளிலே இந்த மரபணுக்களில் செய்யப்படுகின்ற பதிவுகள் இருக்கின்றன. அது பௌதீக உடலினூடாக வருகின்றது.
ஓமோ,
ஃபிசிக்கல் பாடி,
ஃபிசிக்கல் பாடியோ.
அப்போ இந்த உடம்பு வந்து இந்த உடம்புக்குள்ளே எத்தனையோ விதமான மரபணுக்களை நாங்கள் நமது பெற்றோர், பெற்றோருடைய பெற்றோர், அவருடைய பெற்றிருக்கிறோம். அப்போ குரங்கிலிருந்து வந்தது, அதிலிருந்து வந்தது, எவல்யூஷன் எல்லாமே இருக்கின்றது. அதே போல் இந்த பாக்டீரியாக்கள், வைரஸுக்கள் கூட நமக்கு நோய் விளைவிக்கின்றது என்று மட்டும்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஆனால் அவருடைய தாக்கத்தினாலே அதனுடைய மரபணுக்கள் எமது மரபணுக்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.
மியூட்டேஷன்
எமது மரபணுக்களிலே மறைந்திருக்கிற சில செய்திகள், மறைந்திருக்கின்ற சில செய்திகள். உதாரணமாக என்னுடைய மரபணுவிலே டயபெட்டிஸ் வரக்கூடிய ஒரு மரபணு கொண்டு இருக்குது,
இருக்குது. அது
ஆனால் இன்னும் வரையில. ஆனால் எப்ப வயது அதை வரப்பண்ணது என்பது இந்த விஞ்ஞானத்துக்கு தெரியாது. பல விதமான கொள்கைகள் உண்டு. எனக்கு மரபு ரீதியாக இந்த நீரிழிவு நோய் வரக்கூடிய மரபணு பதிவுகளை நான் வைத்திருக்கின்றேன். அந்த தகவல் இருக்குது, அது வந்து கொண்டிருக்கு. ஆனால் ஏன் வரையில இன்னும் கேள்வி இருக்கு. ஏன் இப்பதான் வரணும், ஏன் 2 வயசுல வந்திருக்கப்படாது, ஏன் 5 வயசுல வந்திருக்கப்படாது என்ற கேள்விக்கு விஞ்ஞானத்துல விடை இல்லை. அதனால அவ்வளவு கன காரணங்கள் சொல்லுகிறார்கள். அதிலே ஒன்று இந்த இன்ஃபெக்ஷன் தியரி, அதாவது இந்த பாக்டீரியாக்கள், வைரஸுக்கள் வந்து இந்த இன்னெக்டிவாயிருக்கிற, அதாவது உறங்கு நிலையில் இருக்கிற இந்த மரபணு செய்திகளை உயிர்ப்படைய செய்கின்றன என்றொரு கருதுகோள் இருக்கின்றது. சைவத்திலே வந்து நாங்கள் சொல்லுவது இந்த தூள உடலுக்கு அப்பாலே இது சின்ன விஷயம். நீங்க சொல்லுகின்ற இத்தனை மில்லியன் ஆண்டெல்லாமே ஒரு ஒரு தூசு, அதுக்கு அப்பாலே ஒரு பதிவு இருக்குது. அந்த பதிவு எங்களுடைய புத்தி தத்துவத்திலே, சித்தம் என்கிற ஆள் மனதிலே பதிக்கப்பட்டிருக்கின்றது.
அது
சித்தம் என்று யோக நூல்களிலே சொல்லுவார்கள். சைவத்திலேயும் ஒரு தத்துவமாக இருக்கின்றது. 24 தத்துவங்களிலே அது ஒன்று, சித்தம் என்கிற அந்த கரணங்களிலே உண்டு. மனம் என்பது உண்டு, அது எங்களுக்கு சிந்திப்பது, அது உண்டு. அது புத்தி, புத்தி நிச்சயிப்பது. நான் இப்ப சொல்ல போறேன்னா மனதில் சிந்திக்க புத்தி பிறகு நிச்சயித்து இதை சொல்லண்டு வெளியில விடுகுது. மனம் புத்தி சித்தம் என்பது ஆள் மனதுக்கும் ஆள் மனதிலே இருக்கின்ற பதிவுகள். உளவியல்லே சொல்லுவார்கள் கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது, அது எங்களுக்கு தெரிந்து நாங்கள் சிந்திக்கின்றது. அதுக்கு அப்பாலே சப்கான்சியஸ் மைண்ட் இருந்து ஆள் மனது, இந்த ஆள் மனதிலே இருக்கின்ற விடயங்கள் எங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது. இவை வந்து எமக்கு வெளிப்படையாக தெரியாமல் புதைந்திருக்கின்ற ஒரு இருட்டறை குகையாக இருக்கின்றது. அதிலே சொல்லுவார்கள், எம்முடைய பழைய பதிவுகள், மறந்து போன பயங்கள், விரக்திகள், தாபங்கள், கோபங்கள் எல்லாம் இருக்கும் அதுக்குள்ளே. இவைதான் கனவிலே வெளிப்படுகின்றன என்று சொல்லுவார்கள் சிக்மண்ட் ஃப்ரைட் போன்ற அளவுலையும். அது மட்டுமல்ல, இந்த ஆழ்நிலை பதிவுகள் எமது ஆளுமையையும் தீர்மானிக்கும். உதாரணமாக எனக்கு அல்லது ஒருவருக்கு பார்த்தால், தாடி உள்ளவரை பார்த்தால் வலு பயம் பிடிக்காது, அல்லது கரப்பான் பூச்சியை கண்டால் பயிக்காது. ஏனென்று கேட்டால் இங்கே சிறு வயதிலேயே ஏதோ ஒரு பயமுறுத்தும் சம்பவம் அது சம்பந்தமாக நடந்திருக்கும். அது மறந்து விட்டார், அது மேல் மனதில் இல்லை, ஆள் மனதில் அதன் பதிவிருக்கின்றது. தன்னறியாமலே சில பேரை கண்டால் ஒரு ஈர்ப்பு வருகின்றது, தன்னறியாமலே சில பேரை கண்டால் ஒரு பயம் வருகின்றது. சில சூழ்நிலைகளை பார்த்தால் தன்னறியாமலே சில பேரை கண்டால் ஒரு வெறுப்பு வருகின்றது, விலகுகின்றோம். தன்னறியாமலே சில பேரை நம்புகின்றோம், தன்னறியாமலே சில பேரை எவ்வளவு நண்பர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் நம்ம மறக்கிறது. அது ஏன் என்று கேட்டால், இந்த சிறு வயதில் இருந்து ஆள் மனதிலே பல விடயங்கள் பதியப்பட்டிருக்கின்றன. உறங்கு நிலையில அது இருக்குது, அது ஆள் மனது. இது விஞ்ஞானத்துக்கு உட்பட்டது, சைக்காலஜி சொல்வார்கள், சப்கான்சியஸ் மைண்ட். இந்த சப்கான்சியஸ் மைண்டிலுக்கும் கீழாக ஆழமான மனசொண்டு, சப்கான்சியஸ் மைண்டில் இந்த பிறவியில் வந்தது தான் பதிஞ்சிருக்குது, அதற்கும் கீழான ஆள் மனது. அதை சித்தம் என்று சொல்லுவார்கள், அதை கான்சியஸ் என்று சூப்பர்ஃபிஷியலாக சொல்லப்படாது. நான் அதுக்கு சொல்லுகின்றது அல்ட்ரா கான்சியஸ், அல்ட்ரா கான்சியஸ் இதுக்கும் அப்பால, பியாண்ட் ஆள் மனதுக்கும் அப்பால அல்ட்ரா கான்சியஸ் இருக்கு. அங்கே தான் ஒரு பெரிய தகவல் பெட்டகமே இருக்கு, மெகா கம்ப்யூட்டர். நாங்க இந்த பென் டிரைவிலே பல தகவல்களை சேகரித்து, நீங்க சொன்ன இத்தனை ஜிகாபைட்ஸ் இத்தனை ஜிகாபைட்ஸ் என்று காவி கொண்டிருக்கிறோம். ஒரு பென் டிரைவ் வச்சிருந்தேன், முன்னர் பென் டிரைவ் வச்சிருந்தேன். அந்த பென் டிரைவிலே வந்து தகவல்களோ அது பத்தாது கொண்டு வந்துருவதற்கு என்று சொல்லி, அதற்கு பிற்பாடு எனக்கு தெரிந்த சொன்னார், இல்லை அதை விட பெரிதாக ஒன்று எடுத்து தந்தார். அதுல வந்து மெகாபைட்ஸ் கூட, இதை விட பெருசுன்றதுன்னா கம்ப்யூட்டர் தான் காவி கொண்டு
போகும்.
இப்படி எத்தனையோ தகவல்கள், நீங்க சொன்ன ஜீன் தகவல்களை விட அதி அற்புதமான தகவல் எல்லாம் அங்கே இருக்குது. அங்கே என்ன செய்தண்டா, இந்த மரபணு தகவல் அல்ல, இதற்கு அப்பாற்பட்டு புறவிதோறும் பெறுகின்ற அனுபவங்கள், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரபஜாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றைய தாவர சங்கமத்துள். தாவரம் என்றா அசையாத புறப்பு, பாறை கல்லு அசையாது, ஆனால் தாவரம் அசையாது, புல்லு அசையாது, பூண்டு அசையாது, அவரிடத்திலேயே இருக்கும். அசையா சொத்துக்களை தாவர சொத்துக்கள் என்று சொல்லுவார்கள் வழக்கறிஞர்கள் உறுதி எழுதும் பொழுது. சங்கமம் என்றா அசைவது, மனுஷன் மாறி எறும்பு மாறி பறவை மாறி ஒரு இடத்துல இருந்து என்னிடத்துக்கு அசைந்து மூவ் எண்ணெய் கொண்டிருப்பது சங்கமம். தாவர சங்கமத்துள் அசையும் அசையா புறப்புகள் எல்லாவற்றிலும் எல்லா புறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், எல்லா புறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான்.
மாணிக்கவாசகர்
அருணகிரிநாதர் சொல்லுவார், இழி கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது பிறவி அவதாரம். என்னுடைய அவதாரம், என்னுடைய புறப்புகள் எண்ணினால் 7 சமுத்திரங்களுடைய மணலை எண்ணினா கூட அதை விட கூடுதலாக வரும் என்னுடைய புறவி, நான் எடுத்த புறவி. அப்படி புறவிதோறும் வருகின்ற இந்த பதிவுகளை நாம் அறிந்த அறிவு வரும். அதான் வள்ளுவர் சொன்னார், கேடில் விழிச்செல்வம் கல்வி, படித்த கல்வி கல்வியாக வராது, அறிவாக வரும். அதுதானே நாங்கள் பார்க்கின்றோம், பிறக்கின்ற பிள்ளைகள் சில அதிக இன்டெலிஜென்ட்டாக இருக்கு
பிறக்கும் போதே,
அது ஒன்று, அது ஜென்ரலாக. அதை விட இப்போ வந்து இன்டெலிஜென்ஸ் வந்தது இன்டெலிஜென்ட் கோஷியூ என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க, நாங்கள் ஐக்யூ என்று சொல்லுகிறோம். அதே மாதிரியாக இப்போ சொல்லுகிறார்கள், அது கூட வாழ்க்கையுடைய வெற்றியை தீர்மானிப்பதில்லை. இன்னொன்று சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறார்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இக்யூ. இப்போதெல்லாம் பலவிதமான தேர்வுகள் இருக்கின்றன பல்கலைக்கழகங்களுக்கு, வேலைக்கு சில விதமான ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் வைப்பார்கள், எங்களுக்கு தெரியும். செட் எக்ஸாம் அமெரிக்காவில் இருக்குது, மற்றதில் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஐக்யூவையும் அவர்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் அனலைசிஸ் இவற்றை சிலவற்றை இங்கே பயிற்றுவிக்கலாம். இந்த இமோஷனல் கோஷுவுக்கு கூட இப்ப டெஸ்ட் கொண்டு வருகிறார்கள். சில நுட்பமான நிறுவனங்கள் இந்த ஏனென்று அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த அதிகூடிய வினைத்திறனும் படைப்ப திறனும் அந்த ஆற்றலும் உள்ளவர்கள் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவர்கள் என்று. எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். இது எப்படி அளக்கிறார்கள் என்றால், ஒரு பரீட்சை செய்தார்கள் சின்ன வயசிலே, நல்ல 4 வயசு 5 வயசு பிள்ளை, ப்ரொஃபஸர் வருவார், அவர் சொல்லுவார் என்று கேட்டால், ஓகே முன்னால் இந்த மேஷ்மெலோவை வைப்பார், நீ இப்பவே எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை, நான் ஒரு முறை வெளியிலே போய்விட்டு வருவேன் ஒரு 5 நிமிடத்திலே, அது வந்த பிறகு நீ எடுத்தால் உனக்கு 2 மேஷ்மெலோ கிடைக்கும், இப்பவே எடுத்தால் இது ஒன்றுதான் என்று சொல்லி போட்டு விட்டுட்டு போயிடுவார். இந்த பிள்ளை 5 நிமிஷத்துக்கு அந்த மேஷ்மெலோவை பார்த்து கொண்டு இருக்க வேணும், ஒரு வீடியோ அதை பதிவு செய்து கொண்டிருக்க. சில பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டு விடுவார், சில பிள்ளைகள் தொட்டு தொட்டு பார்த்து வைப்பார்கள், சில பிள்ளைகள் கள்ளத்தனமாக கொஞ்சத்தை பித்து சாப்பிட்டு வந்து வைப்பார்கள், சில பிள்ளைகள் பொறுமையாக இருந்து வந்த பிறகு 2 மேஷ்மெலோவை பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அவர்கள் 15 வருடங்களுக்கு பிறகு இந்த பிள்ளைகளை திருப்பி புலவண்ணி பார்க்கிறார்கள், எப்படி வளர்ந்து வந்து இருக்கிறார்கள் 20 வருடங்களுக்கு பிறகு பார்த்தால், இந்த பிள்ளைகள்ல அந்த பொறுத்திருந்து அந்த மேஷ்மெலோவை பெற்றவர்கள் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது. பெற்றவர்கள் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெற்றிகரமாக இருக்கின்றார்கள், கல்வித்துறையிலே வெற்றிகரமாக இருக்கின்றார்கள், தொழில்துறையிலே வெற்றிகரமாக இருக்கின்றார்கள், பொருளாதார துறையிலே வெற்றிகரமாக இருக்கிறார்கள், ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைண்டாக இருக்கிறார்கள். அதில் அவசரப்பட்டு ஒன்றோடு ஓடி போனவர்களில் பல பேர் வாழ்க்கையிலே தோல்வியுற்றவர்களாக இருக்கின்றார்கள், குடும்ப வாழ்க்கையிலே தோல்வியுற்றவர்களாக இருக்கின்றார்கள், கல்வியிலே தோல்வியுற்றவர்களாக இருக்கின்றார்கள், தொழில்துறையிலே பல பிரச்சனைகளை சந்திப்பவர்களாக இருக்கின்றார்கள், சமூகத்திலே பல பிரச்சனைகளை, சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வர்களாக இருக்கின்றார்கள், நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை குறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது டெஸ்ட் வச்சு இப்போ பார்க்குறது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸை எப்படி எமது பிள்ளைகளிலே வளர்ப்பது என்று தெரியுமா? வீட்டிலே வெள்ளனை சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு, என்ன சொல்லுவோம், சுவாமி கும்பிட்டு பூஜை பண்ணாமல் சாப்பிடப்படாது, பூஜை பண்ணி போட்டு தான் சாப்பிடணும், நல்ல விருப்பமான தின்பண்டம் செய்தால் கூட அதை படைச்சி போட்டு சாப்பிட வேணும், விசிட்டர்ஸ் வந்தால் வெயிட் பண்ணி சிலது செய்ய வேண்டும், விருப்பமானதுகளை கொஞ்சம் தாமதித்து பொறுத்து செய்கின்ற, இது எல்லாம் எங்களுடைய விரதங்கள், எங்களுடைய பூஜைகள், எங்களுடைய ஆசார அனுஷ்டானங்கள் எல்லாமே
இந்த மாதிரி
இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை எம்மறியாமலே வளர்க்கின்ற கருவிகள். இதுதான் உண்மை. இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல வந்த இது மாதிரி நிறைய பதிவுகள் இந்த சித்தம் என்ற ஆழ்மனத்திலே பதிந்திருக்குது. அது எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், இந்த உடம்புக்கு, எமது உயிருக்கு 5 உறைகள் உண்டு, 5 உடம்பு உண்டு. இந்த
உடம்பு
தூள உடம்பு தான், நீங்க சொன்ன மரபணுக்கள் எல்லாம் தூள உடம்புல இருக்கு. அதுக்கு அப்பாலே இருக்கிறது பிராணமய கோஷம். பிராணமய கோஷத்திலே தான் எங்களுடைய பொட்டன்சி, அந்த ஒரு பவர் ஆஃப் ஹியரிங், அந்த சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம், அந்த கேட்கும் சக்தி, புலன்கள் எல்லாம் அது அறிகின்ற ஆற்றல் அது இருக்கின்றது. மனம் இருக்கின்றது, புத்தி இருக்கின்றது, அகங்கார் இருக்கின்றது. இது பிராணமய கோஷம். அதுக்கு அப்பாலே ஒன்றிருக்குது மனோமய கோஷம், 3வது ஜெகட். அந்த உள்ளே இருக்கிற மனோமய கோஷத்தில் இருப்பது தான் சித்தம். மனோமய கோஷத்தில் இருப்பது தான் சித்தம். அப்ப நாங்கள் உடல்ல இருந்து உயிர் பிரிகின்ற பொழுது இந்த சித்தமும் போயிட வேண்டாம். பிராணமய கோஷத்தோட அந்த 4 ஜெகட்டோட உயிர் பிரியுது. அப்ப அது பிரிகின்றது. ஆனபடியினாலே அது அடுத்தடுத்த புறவிதோறும் வருகின்றது. நாம் செய்கின்ற பாப புண்ணியங்கள் எல்லாம் இந்த சித்தத்திலே தான்
இருக்குது.
இதைத்தான் சித்திர குப்தனர் அங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல போடுற மாதிரி கணக்கெழுதுற சொல்லுறோம். அங்க யம தர்மதான நீதி தீர்ப்பு நடக்கின்ற பொழுது இதைத்தான் அவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். இதுதான் உண்மையான மெகா டேட்டா பேஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஒவ்வொருதற்ற டேட்டா பேஸும் அவரவரே கரி பண்ணி கொண்டு திரிகிறோம். ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாம் வலு கிளியராக பதிக்கப்பட்டிருக்கு. நோ எரர்ஸ், நோ பயஸ், நோ எஸ்கேப். நோ எஸ்கேப், தேவையில்லாத விஷயத்தை போட்டு வைத்தால் அது கூட வரும்
வரும் வரும்
அது வரும். இதுதான் இந்த உறவன் வைத்த மெகா டேட்டா பேஸ், சைவன் சொல்லுகின்ற மெகா டேட்டா பேஸ். அதான் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்று சொல்லுவார்கள். சித்தமல மறுவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என்றும் சொல்லுவார்கள்.
இந்த பதிவுகள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் இதை பற்றி அறிந்து பல பாடல்கள் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து இந்த நாகரிகம் என்ற அந்த போர்வையில் இவற்றையெல்லாம் உதாசீனம் செய்து எங்களுடைய அந்த வேர்களை மறந்து விடுகிறோம். அதான் அங்கே முக்கியம்.
பிள்ளைகளுடைய எங்களுக்கு பிரச்சனையான விஷயம், இந்த பிள்ளைகளுக்கு எப்படி நல்லதை கொடுப்பதென்றால் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறதே கஷ்டம்.
கஷ்டம்,
டீச்சரை கொடுக்கலாம், பாடத்தை கொடுக்கலாம், புஸ்தகத்தை கொடுக்கலாம், டீச்சரை கொடுப்பிக்கலாம், ஆனால் இன்டெலிஜென்ஸை கொடுப்பது கஷ்டம். அது ஏனென்று கேட்டால் முற்புறப்பில் இருந்து
வருவது
அது ஒன்று. ஆனாலும் கூட இருப்பதை வளர்த்து கொள்ளலாம். அதற்கு எம்முடைய அனுஷ்டானம் பூஜை போன்றவை உதவி செய்யும். அதில் இது மட்டுமல்ல, எமது இயல்பான அறிவு உயிரிலே இருக்கின்றது. அந்த அறிவு முழுமையாக துலங்காத படிக்கு எமக்கு இருட்டாக மறைத்திருப்பது எனவு ஆணவம் கர்மம் மாயை என்கின்ற மலங்கள். அப்போ தொடர்ந்து இந்த இறை நாமத்தை சொல்ல சொல்ல, இந்த வழிபாட்டை செய்ய செய்ய, இந்த தீட்சை பெற்று இந்த மந்திர ஜபத்தை செய்ய செய்ய, நித்திய அனுஷ்டானம் செய்ய செய்ய, இந்த அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக உயிரினுடைய அறிவு துலங்கும். அதபடினால இந்த அனுஷ்டானம் தீட்சை ஆசாரம் பூஜை எல்லாம் வயசானவர்களுக்கு மட்டும்
தவறு.
அதான் அந்த காலத்து நேரங்கள் 5 வயசுல அல்ல 7 வயசுல தீட்சை எடுக்க வேணும், பூநூல் சடங்கு போட வேணும், இந்த மந்திரம் சொல்ல வேணும். நம்ம வீட்டில் பிள்ளைகள் எல்லாரும் செய்கின்றார்கள், பல பிள்ளைகள் செய்கின்றார்கள். அந்த இயல்பாக இருக்கின்ற அறிவை மேலும் துலங்க பண்ணி செய்வது அந்த கர்ம விடாதே இல்லாட்டி.
உண்மையில் டாக்டர், நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ எங்களுடைய அந்த பிராமண குலத்தவர்களை பார்த்தால் பொதுவாக எந்த இதில் போனாலும் அவர்கள் உயர்ந்த பதவிகளில் மிகுந்த, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அறிவுபூர்வமான சில விஷயங்களை அணுகிற ஆற்றல் அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது.
இன்றைக்கு கூகுளில் அந்த இதில் நியமன அந்த உயர் பதவியில் வந்திருக்கின்ற சுந்தர் பிச்சை கூட ஒரு பிராமண பையன் தான்.
ஓ, பாருங்க, அவர் தான் இப்போ கூகுளுக்கு உயர்.
ஆனாலும் கூட அவர்கள் கூட இதில் வந்தோடனே திருப்பி அப்படியே பிராமணத்துவம் போனோன்னா எல்லாம் போச்சு. இந்த அதாவது நித்திய சந்தியாவந்தனம், அதற்குரிய மந்திர ஜபம், அதை தொடர்ந்து செய்து கொண்டு வர, அது எங்களுக்கு பூர்வ ஜென்ம பலனாக கிடைத்த இந்த அறிவும் இந்த இதுவும் இன்னும் துலங்கும். எங்களுடைய கர்மாக்கள் கொஞ்சம் நலியும். அப்போ இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் இடர்கள் கொஞ்சம் குறையும். இது சின்ன வயசுலேருந்தே செய்ய வேணும். ஏனென்றால் சிறிய வயது தான் அடித்தளம் போடுகின்ற வயசு.
உண்மையில உண்மையில
இந்த சிறிய வயசில் பிழைச்சி போச்சுண்டா பிறகு கரெக்ட் பண்ணுவது கஷ்டம். உண்மைதானே? அப்போ இந்த சின்ன வயசுலேயே இதை கரெக்ட் பண்ணுறேன். நீங்கள் 5 வயசுலேயே உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த தீட்சை மந்திரம் அதுகளை எடுத்துக் கொடுங்க. அதை செய்கிறேன்டா நீங்கள் செய்ய வேணுமே முதலாவது. நான் மட்டும் செய்யாமல் சோஃபாவில் காலுக்கு மேலே கால் போட்டு கொண்டு தொலைபேசியில் பேசிக்கொண்டு அல்லது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு என்னுடைய பிள்ளையை மட்டும் அனுஷ்டானம் பண்ணடான்னு சொல்லலாம். ஆகவே நாங்கள் முதல் தீட்சை பெற்று அனுஷ்டானம் நித்திய அனுஷ்டானம் செய்து கொண்டு வர வேண்டும். நித்திய ஆராதனை வீட்டிலே சுவாமிக்கு விளக்கேற்ற வேண்டும், பூ வைக்க வேண்டும், ஒரு பழமோ ஒரு பாலோ வைத்து ஒரு தீபம் காட்டி வழிபட வேண்டும் தினமும் நித்தியமாக. அதே மாதிரியாக நித்தியமாக சந்தியாவந்தனம் அல்லது இந்த நித்திய அனுஷ்டானம் செய்து வர வேண்டும்.
குழந்தைகள்
எங்களுடைய ஐக்யூ இக்யூ டெவலப்மெண்ட்டுக்குரிய ஒரே வழி. நிகழ்வுகள் நடக்கின்ற பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க வேண்டும். அதுதான் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்குற மிகப்பெரிய சொத்து. ஒன்று எங்களுடைய நேரத்தை, இரண்டாவது வந்து அவர்கள் தங்களுடைய கர்மாவை தாங்களே கழித்துக் கொள்வதற்குரிய வழியை கொடுப்பது. அதுதான் இந்த தீட்சை அனுஷ்டானம் எல்லாம். ஆகவே இதுவரையிலும் தீட்சை பெற்றுக் கொள்ளாதவர்கள் உங்கள் ஆலயத்தை அணுகி அணுகி அந்த தீட்சையை பெற்று, தீட்சண்டா ஏதோ பெரிய குரு வந்து கொடுக்குறாதுன்னு இல்லை, போலிச்சாமியார்களை நம்பாமல், போலீஸ் சோதிடர்களை நம்பாமல், இந்த இதுக்கு எத்தனையோ சோதிடம் எல்லாம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. என்ன சோதிடம் செய்தாலும் கிரகத்தில் அப்படின்றா அதுதானே நடக்க போகுது, நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப இதுக்கு போய் ஏதோ ஒரு கிழமை பரிகாரம் செய்து, ஏதோ 7 கிழமை விளக்கேற்றி, 10 கிழமை கும்பிட்டு எல்லாம் போறது கிடையாது. நித்தியமாக இதை செய்து கொண்டு வர நீங்கள் ஜோதிடத்தில் என்ன இருக்கு, சகுனத்தில் என்ன இருக்கு, விதியில் என்ன இருக்குன்னு கவலைப்பட தேவையில்லை. அவனவனுக்கு விதிக்கப்பட்ட விதி சிறப்பாக செயற்படுவதற்கு இது உதவி செய்யும். ஒரு உதாரணத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சமீபத்தில் என்னுடைய குறவக்காரர்களோட கந்தித்தேன். அவர் வந்து 6 வயதிலே தீட்சை கட்டு 16 வயது வரைக்கும் இடைவிடாது அந்த அனுஷ்டானத்தை செய்து வந்தவர். 16 வயது வரைக்கும் பாப்பா தான் செய்து வந்தவர். ஆனால் அவருடைய குடும்பத்திலே மற்றவர்கள் எல்லாரும் படித்து பட்டம் பெற்று நல்ல இதுக்கு வந்தாலும் கூட இவருக்கு அந்த அளவுக்கு செய்ய முடியவில்லை. அவர் பெரும் பணக்கார இடத்துல வாழ்க்கப்படவோ அதென்றவோ இல்லை, வாழ்க்கையை மிக சாதாரணமாகத்தான் ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கு பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக இருக்கிறார். இப்போ இங்கே சமூகத்தில் வந்திருந்த பொழுது ஒருவர் கேட்டார், இவருக்கு எப்படி விசா கிடைத்தது? நான் சொன்னேன், அவர் பெரிய கோடீஸ்வரர், அவர் ஏற்கனவே லண்டன் எல்லாம் போய் வந்துட்டார். அவருடைய பிள்ளைகள் லண்டனில் படிக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் படிக்கிறார்கள், இங்கே படிக்கிறார்கள். அவ அகதிகளாக ஓடி வந்தவர்கள் அல்ல. இவ்வளவத்துக்கும் அவர் போய் என்ன யாழ்ப்பாணத்திலே தான் இருக்கின்றார். இவ்வளவு யுத்த காலமும் கூட அதற்குள்ளேயே இவ்வளவும் செய்யக்கூடியதாக இருந்த என்றார். அவர் அந்த 10 வருடம் செய்த அனுஷ்டான பலன். ஆனா அந்த 16 வருட அனுஷ்டான வரும் வரும்பொழுது அவருடைய உறவுக்காரர் வந்து சொல்லியிருக்கிறார், இதே இப்படி செய்கிற, இதே இப்படி இதென்றா என்று இடைஞ்சல் போட்டு குழப்பி இருக்குத்தானே, சின்ன பயது வாழ்வாயில இந்த சின்ன பையன் என்று சொன்னவர்களுக்கு. அவர்கள் எவ்வளவோ நல்லா இருந்தவர்கள், இன்றைக்கு எவ்வளவோ தாழ்ந்து போய் குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அதுக்கு அப்படி கன பிரச்சனைகளோட அந்த சமூகம். அதனால இதில் இருக்கிறவர்கள் அது கொஞ்ச காலம் செய்தால் கூட, இளமையில் செய்தபடினால அவருக்கு ஃபியூச்சர் அப்படி வந்துட்டது. 6 வயசுலேருந்து 16 வயது வரைக்கும் செய்தார், அதுக்கு பிறகு ஏதோ விட்டு போச்சு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குரிய பலன் அவருக்கு இருக்குது இன்றைக்கு. இதிலேயும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், செய்பவர்களை ஊக்குவிக்க வேணும், உதவி செய்ய வேணும். நாம செய்யாடல அதுல போய் நீ என்னப்பா இப்படி செய்யற, வாழ்க்கை வாழ்றதுக்கு எல்லாம் சொல்லி குழப்பப்படாது. இல்லைன்னு எழும்புனீங்களா, குளிச்சிங்களா, சுவாமி கும்பிட்டீங்களா, அனுஷ்டான மனை உங்களுடைய அலுவலை பார்த்துட்டு மிச்ச வேலையை செய்யுங்க. யுமே பி ஒர்க்கிங் இன் பார், யுமே பி ஒர்க்கிங் இன் ரெஸ்டாரண்ட், யுமே பி புச்சாரிங், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இறை இதோட வாழ்வை தொடங்கி முறையாக செய்து, பல பேர் முறை இல்லாமல் செய்வதுண்டு. பல பேர் சொல்லுவார்கள், என்னோட மருகின்ற பெரியவர்கள் கூட சொல்லுவார்கள், இருந்து டாக்டர் கிழமை குறக்கா செய்தா பத்தாதான், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம், 4-5 தரம் கோப்பி குடிக்கிறோம், நியூஸ் பாக்குறோம், அதெல்லாம் செய்யறோம். ஆனா அனுஷ்டானம் மட்டும் கிழமை குறுக்கா செய்தா பத்தாவது ஒன்று கேட்பாரு. இப்ப நம்ம என்னுடைய மருமகன் பையன், ஒவ்வொரு நாளும் வந்து போல அனுஷ்டானம் செய்வார்கள். அப்ப ஒரு முறை இரவு விசிட்டர்ஸ் வந்தா போல காலதாமதமாகி விட்டது. அப்ப வரும்பொழுது என்ன சொன்னேன், ராத்திரி நேரம் ஆயிட்டு, அப்போ சொன்னேன் இப்போ காலையில் எலும்ப நேரம் சொல்லிட்டு சொன்னேன். இப்போ வெள்ளனங்களை காலையில் பள்ளிக்கூடம் இருந்தால் எலும்பி போயிருப்பா தானே, காலையில் ஒரு டியூஷன் கிளாஸ் இருந்தால் எலும்பி போயிருப்பா தானே, காலையில் ஒரு சொக்கட்டி இது இருந்தால் எலும்பி போயிருப்பா தானே, அதை விட அனுஷ்டானம் கீழே போட்டுதான்.
அதான் முக்கியம்
ப்ரையாரிட்டி. மேக் இட் இஸ் அ டாப் ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப். தி காட் வில் மேக் யூ டாப் இன் யுவர் லைஃப்.